கண்டி சீமை, ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அரசியல் பேரம், எழுத்தாளர் இரா சடகோபன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1978 இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு சுமார் 30 வருடங்களின் பின்னர் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவிடம் இருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் தொண்டமானுக்கு ஒரு அழைப்பு வந்தது. தொண்டமான் ஜனாதிபதி மாளிகையில் ஜெயவர்தனவை சந்தித்தார். அச்சந்திப்பை அடுத்து தொண்டமான் அவர்களுக்கு அமைச்சரவையில் அமைச்சர் பதவியொன்று வழங்கப்பட்டது. கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் என்ற பதவியை பெற்றுக்கொண்ட தொண்டமான் நீண்ட காலமாக தமது மக்களுக்கு எந்தவித உரிமையும் கிடைக்காமல் போயிருந்த நிலையில் இப்பதவி தம் மக்களின் வறண்ட வாழ்க்கையில் வளமான நீரை பாய்ச்ச உதவும் என்று எண்ணினார். இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள் தொடர்பாக நாடற்றவர்களுக்கு பிரஜா உரிமை மீளக் கொடுக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜே.ஆர். ஜெயவர்தன தொண்டமான் அவர்களிடம் உறுதிமொழி வழங்கினார். ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் இந்த தீர்மானம் அவர் மலையக இந்திய வம்சாவளி மக்கள் மீது கொண்டிருந்த அக்கறையால் ஏற்பட்டதல்ல என்பதை அரசியல் அவதானிகள் உடனடியாகவே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எதிர்கட்சியில் அமர்ந்திருந்த தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு என ஒரு தனியான தமிழீழ கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தொண்டமான் அந்த கூட்டணியை ஆதரிக்காது விலகியிருந்தார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசிடம் இருந்த ஓட்டு வங்கியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதே ஜெயவர்தனவின் குறிக்கோளாக இருந்தது. இந்த அரசியல் தீர்மானத்தின் காரணமாக 1974 மேற்கொள்ளப்பட்டிருந்த ஸ்ரீமா இந்திரா காந்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாடற்றவர்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிடுதல் என்ற உடன்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த தீர்மானத்தின் மூலம் மலையக தமிழ் மக்கள் மத்தியில் வாக்காளர் பட்டியல் அதிகரித்தது. தமது தொழிற்சங்க தலைவர் ஒரு அந்தஸ்து வாய்ந்த அமைச்சராக உருவாகி இருக்கிறார் என்பது தொடர்பில் மக்கள் பெருமை அடைந்தனர். அவர்கள் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அரசாங்கத்தை தீர்மானிக்கும் சக்தியாக தொண்டமான் மாறியிருந்தார். தமது கோரிக்கைகள் எல்லாம் இனி படிப்படியாக நிறைவேறும் என்ற இருமாப்பில் மலையக மக்கள் மகிழ்ந்திருந்தனர். முன்பு வடக்கு கிழக்கு அரசியல் கட்சிகளுடன் தொண்டமான் கொண்டிருந்த அரசியல் உறவால் மலையக தமிழ் மக்களுக்கு பெரும் நன்மைகள் எதுவும் கிடைத்திருக்கவில்லை. அது கேடுகளை உண்டு பண்ணுவதாகவே இருந்தது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து தனியான சுயாட்சி பிரதேசமாக பிரகடனம் செய்து அரசியல் உரிமைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தினர். 1976 இதனை ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வட்டுக்கோட்டை மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இம்மாநாட்டின் போது தொண்டமான் கூட்டணியின் உபதலைவராக இருந்தார். இதனால் தமிழீழ போராட்டத்தில் மலையக தமிழர்களும் இணைந்து கொண்டார்கள் என்ற மாயத்தோற்றம் உலகெங்கும் பரப்பப்பட்டது. தமிழ் பேசும் இனம் என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு தமிழர்களும் மலையக தமிழர்களும் ஒன்றிணைந்திருந்தனர். ஆனால் புவியியல் ரீதியாகவும் தமக்கே உரித்தான பிரச்சினைகளின் அடிப்படையிலும் தாம் வேறு ஒரு இனக்குழுவினராகவே அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மலையக மக்கள் உணர்ந்திருந்தனர். இவர்களை இரண்டு இனமாக பிரித்து பார்க்க வடக்கு கிழக்கில் இயங்கிய அரசியல் இயக்கங்களோ தெற்கின் இனவாத அரசியல் தலைவர்களோ விரும்பவில்லை. வடக்கு கிழக்கில் யுத்தம் நிகழ்ந்த போது இராணுவம் மலையக மக்கள் செறிந்து வாழ்ந்த பிரதேசங்களை இலக்கு வைத்து வன்முறை செயலிலும் இன அழிப்பிலும் ஈடுபட்டது. இந்த இன அழிப்பு செயல்முறைக்கு 1979 கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டது. இன அழிப்பின் உச்சகட்டமாக 1981 ஜூன் மாதம் அனைவரது மனங்களையும் உலுக்கும் விதத்தில் யாழ்ப்பாண பொதுசன நூலகம் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அப்போது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் செயலாற்றிய காமினி திசாநாயக்க, சிரில் மெத்யூ ஆகிய இரண்டு அமைச்சர்கள் மீது இது தொடர்பாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இதற்கு பின்னரும் தமிழர் பிரதேசங்களில் வன்முறைகள் கலவரங்கள் இடம்பெற்ற போதும் அது தொடர்பில் ஒருபோதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த வன்முறைகள் மலையக மக்களையும் விட்டு வைக்கவில்லை. மலையகத்தில் ரத்னபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி நகரம், பெல்மடுல்ல, கஹவத்த, பலாங்கொட, ரக்வானை, மாதம்பை போன்ற தோட்ட குடியிருப்புகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலின் போது 50,000 அதிகமானோர் அகதிகளாக்கப்பட்டனர். இது தொடர்பில் ஆய்வாளர் மூசி கந்தையா சிதைக்கப்பட்ட மலையகத் தமிழர் என்ற நூலில் பின்வருமாறு கூறியுள்ளார். சிங்களவர்களின் கண்ணுக்கு தெரியாத பகைவர்கள் என்று துண்டு பிரசுரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், இந்த நாட்டில் பெருந்தோட்டங்களையும் வர்த்தகத்துறையையும் கட்டுப்படுத்துபவர்கள் அந்நியர்களான இந்தியர்களே. அவர்களிடம் இருந்து சிங்கள மண்ணுக்கு ஏற்படும் ஆபத்தை தவிர்ப்பதற்காக அவர்களை இந்தியாவுக்கே துரத்தி அடிக்க வேண்டும். கொழும்பு புறக்கோட்டை மத்திய சந்தையில் இடம்பெறும் மொத்த வர்த்தகத்தில் சிங்களவர்களுக்கு 5% கூட கிடைப்பதில்லை. இந்த வியாபாரங்கள் எல்லாம் இந்தியாவின் போரா மற்றும் சிந்தி இனத்தினரின் கையிலேயே காணப்படுகின்றன. 1983 ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற இனக்கலவரம் தொடர்பில் ராஜன் ஹோல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த கலவரத்தின் போது இறந்தவர்களின் எண்ணிக்கை 2000 ஆகும். காயமடைந்தவர்களில் தொகை 3869. இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவங்கள் 1735. தமிழரின் 1200 கடைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக குடியிருந்த வீடுகள், வாடகை வீடுகள் 1000 அழித்தொழிக்கப்பட்டன. அரசாங்கத்தின் அகதி முகாம்களில் 100,000 அதிகமானோர் தஞ்சமடைந்தனர். இந்த இன ஒழிப்பு நாசகார செயல்கள் அனைத்துக்கும் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். தொடரும்.